சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 10 சஞ்சயன் சாமர்த்தியம். சேரன் செங்குட்டுவனை தனது தந்தை என்று அன்று பகலில் அறிவித்தவனும், யவனராஜ பரம்பரையைச் சேர்ந்தவன் என்று கடல்வேந்தனால் நிர்ணயிக்கப்பட்டவனுமான கிளேசியஸ் அந்த இரவில் தனக்கு துணை வருவான் என்று கடல்வேந்தன் சொன்னதும் சொல்லாததுமாக அவனே அறைக்குள் நுழைந்ததைக் கண்ட நிலக்கள்ளியின் மனம் மாறுபட்ட உணர்ச்சி அலைகளால் தூக்கி எறியப்பட்டது. கடல்வேந்தனையே கொல்ல முயன்றவனும், மர்மமான வாழ்க்கை சரித்திரத்தை படைத்தவனுமான கிளேசியஸ் தான் போகும் வழியிலோ அதற்கு அப்புறமோ தாறுமாறாக நடந்து கொண்டால் என்ன செய்வது என்ற பயம் நிலக்கள்ளிக்கு அடியோடி இல்லை. ஆனால் தன்னை சிறைபிடித்தோ தன்னை உபயோகித்து வேந்தனுக்கு ஏதாவது ஊறு விளைவிக்கவோ கிளேசியஸ் எண்ணினால் என்ன செய்வது என்று சிந்தித்தாள். தவிர தன்னை அவன் கொண்டு போய்விட்டு திரும்ப முடியாமல் தன் தந்தையோ சேர நாட்டு வீரர்களோ அவனை மடக்கிவிட்டால் கப்பலில் வேந்தன் கதி என்னாகும்? தரையில் யவனர் சேரி கொதித்தெழுந்தால் பரிகாரம் எப்படி என்று எல்லாம் யோசித்தாள் நிலக்கள்ளி. இத்தகைய எண்ணங்களால் அவள் வதனத்தில் படர்ந்த சிந்தனை மேகத்தை கண்ட கடல்வேந்தன் அவள் உள்ளத்தில் ஓடிய சந்தேகங்களை புரிந்து கொண்டதால் சொன்னான், நிலக்கள்ளி, லேசியஸை பற்றி எந்தவித சந்தேகமோ கவலையோ வேண்டாம். துணிவில் என்னை மிஞ்சியவன் எந்த இக்கட்டிலும் வெளிவரும் சாமர்த்தியமுடையவன் ஆகையாள் அவன் ஒரு நிர்பயமாக போய் வா என்று இதை சொன்ன கடல்வேந்தன் புன்முறுவல் செய்தான். ஆனால் கிளேசியஸின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை, அவன் வாயை திறக்கவும் இல்லை. கடல்வேந்தனே மேலும் பேச முற்பட்டு, கிளேசியஸ், இந்த நிலக்கள்ளி எந்தவித கஷ்டத்துக்கும் ஆளாகாமல் அவள் தந்தையிடம் போய் சேருவதை பொறுத்திருக்கிறது நமது நலன். ஆகையால் உன் கண்களை காக்கும் இமைகளைப் போல் இவளை பாதுகாத்து அழைத்துச் செல். நமது மரக்களத்துக்கும் மாலுமிகளுக்கும் அதிகாரபூர்வமாக அபயம் அளிக்கப்படுமானால், சேரமன்னன் அரசுக்கு பலமாக இது இயங்க முடியுமானால், நாளை இந்த துறைமுகத்துக்கு யவன நாட்டில் இருந்து வரும் கப்பலின் வணிக பொருட்கள் சூறையாடப்பட மாட்டாது என்று உறுதி கூறிப்பார். அவர் நாம் கோரியபடி அத்தாட்சி பத்திரம் கொடுத்தால் அதை வாங்கி வா என்று கூறிவிட்டு, இந்த அவனது குருவாள், இதன் மீது இவளை உன் உயிரை கொடுத்து பாதுகாப்பதாக சத்தியம் செய் என்று குருவாளையும் கிளேசியஸிடம் நீட்டினார். தனது நீண்ட கரத்தால் அந்த குருவாளை வாங்கிக் கொண்ட கிளேசியஸ் அதை தன் இதழ்களால் முத்தமிட்டு இடையில் செருகிக் கொண்டு வேந்தனுக்கும் நிலக்கள்ளிக்கும் தலை வணங்கினான். வாருங்கள் தேவி என்று நிலக்கள்ளியை அழைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அடுத்த வினாடி அந்த அறை சாத்தப்பட்டதால் புன்முறுவல் கொண்டு அறை வாயிற்படியின் அருகிலேயே நின்றான். உள்ளே நிலக்கள்ளி கடல்வேந்தனின் அணைப்பில் இருந்தாள். நீங்கள் கேட்டுபடி அவன் சத்தியம் ஏதும் செய்யவில்லையே என்று வினவினாள்.
ஆம் செய்தான் தேவி, குருவாளை முத்தமிட்டு உனக்கும் எனக்கும் வணங்கவில்லை அவன் என்று கேட்டான் கடல்வேந்தன்.
ஆம் என்றான் நிலக்கள்ளி.
அதுதான் அவர்கள் சத்தியம் செய்யும் முறை. ஒருமுறை இப்படி சத்தியம் செய்துவிட்டால் யவனர்கள் உயிர் போனாலும் அதிலிருந்து வழுவ மாட்டார்கள். தைரியமாய் போய் வா என்று கடல்வேந்தன், நீ எங்கிருந்தாலும் நான் அருகில் இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்று உற்சாகமும் கூட்டினான்.
எங்கிருந்தாலுமா?
ஆம்.
நீங்கள் என்ன ஆண்டவனா எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க?
சில சமயங்களில் மனிதன் ஆண்டவனாக வேண்டியிருக்கிறது. நான் எங்கு தோன்றுவேன், எப்படி தோன்றுவேன் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உன் தந்தையின் மாளிகையில் நான் தோன்றவில்லையா?
இதை கேட்ட இளநங்கை புன்முறுவல் செய்தாள். ஆஹாம் ஆம் தோன்றினீர்கள், என்னை தூக்கி வர திட்டமிட்டு என்று சொன்னாள் புன்முறுவலின் ஓடே. கடல்வேந்தன் ஒருமுறை அவளை இருக அணைத்து,
நிலக்கள்ளி, வாயிலில் யவனன் காத்திருக்கின்றான், தாமதிக்காதே, அவன் ஏதாவது வித்தியாசமாக நினைப்பான்
என்று கூறிவிட்டு அறை கதவை திறந்து அவளோடு வெளியே வந்து கிளேசியஸிடம் அவளை ஒப்படைத்தான். கிளேசியஸ் இருவருக்கும் தலை வணங்கி முன்னே நடந்தான். நிலக்கள்ளி மட்டும் அவனை பின்பற்றினாள். கடல்வேந்தன் அறை வாயிலேயே நகராமல் நின்றான். ஒரே ஒரு முறை திரும்பி கடல்வேந்தனை பார்த்த நிலக்கள்ளி கிளேசியஸை தொடர்ந்தாள். அவர்கள் இருவரும் மரக்கள சார்பு பலகையை அடைந்ததும் கிளேசியஸ் அதை தாண்டி அங்கு பிணைந்திருந்த நூல் ஏணியில் இறங்கினான். வேகமாக இறங்கி கீழிருந்த படகு ஒன்றில் குதித்து நூல் ஏணியை அசைத்தான். நிலக்கள்ளி இறங்கலாம் என்பதற்கு அடையாளமாக நிலக்கள்ளி தனது ஆடையை சுருட்டி கால்களுக்கு இடையில் திணித்து, திணித்த நிலைகளிலும் கால்கள் சிறிதும் புலப்படாது இருக்க சேலையை சுற்றி கப்பலின் சார்பு பலகை மீது காலொன்றை போட்டு லாவகமாக நூல் ஏணியில் கால் வைத்தாள். பிறகு சரசரவென்று நீண்ட நாளாக நூல் ஏணியில் இறங்கி பழக்கப்பட்டவள் போல இறங்கி படகில் கிளேசியஸின் பக்கத்தில் நின்றாள். அடுத்து கிளேசியஸ் தூரிதமாக இயங்கி கப்பலில் இருந்த படகின் பிணைப்பை அவிழ்த்து துடுப்புகளை எடுத்துக்கொண்டான். படகின் நடுவில் உட்கார்ந்து துடுப்புகளை எடுத்துக்கொண்டான் துழாவ. நிலக்கள்ளியும் படகின் நடுவில் அவனிடமிருந்து சிறிது விலகி உட்கார்ந்து மரக்களத்தையும் கடற்புறத்தையும் கவனித்தாள். கடலின் அகண்டமான பயங்கரமே அதற்கு ஒரு அழகை அளித்திருக்கிறது.
இரண்டு சின்னஞ்சிறு விளக்குகளோடு மட்டுமே நின்ற கடல்வேந்தன் கப்பல் ஏதோ கடலுக்கு இரண்டு அணிகளை அளித்த பனிமகன் போல் காட்சியளித்தது. வானில் பலபலத்த விண்மீன்கள் ஆங்காங்கு கரையை நோக்கி சென்று கொண்டிருந்த படகுகளில் இருந்த விளக்குகளோடு போட்டி போட்டன. இத்தனை விளக்குகளையும் கருத்து பெரிய கடல் பகுதியையும் அலட்சியம் செய்வன போல் முசிறி துறைமுக விளக்குகளும் அதற்கு அப்புறம் இருந்த நகர்ப்புற விளக்குகளும் பிரகாசித்தன. ஆனால் இரவு ஏறிவிட்டதன் காரணமாக துறைமுக விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைக்கப்படவி மீதி விடப்பட்ட சில விளக்குகள் அளவு மீறி பிரகாசித்தன. அந்த இரவிலும் சுள்ளியாற்றில் படகுகள் சில வந்து சுங்கத்துறையில் நிற்பதையும் பார்த்த நிலக்கள்ளி சேரநாட்டுக்கு இணையது என்று பெருமிதம் கொண்டாள். இந்த சமயத்தில் இந்த கிளேசியஸுக்கு பதில் வேந்தன் இருந்தால் இயற்கை என்பதை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் என்று எண்ணி பெருமூச்சம் விட்டாள். அவள் அசைவு ஒவ்வொன்றையும் பெருமூச்சையும் கிளேசியஸ் கண்டானானாலும் அவன் ஏதும் பேசவில்லை. முற்றும் பேசா மடந்தையாகி கர்ம வீரன் போல் தன் கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக படகை செலுத்தி கடற்கரைக்கு அதை கொண்டு வந்தான். அக்கரை அருகில் வந்ததும் தான் நீரில் குதித்து படகின் முகப்பு கயிறுகளை பற்றி படகை மறைவில் இழுத்து விட்டான். அப்பொழுதும் அவன் பேசவில்லை. படகை விட்டு அவளே இறங்கினாள். கரையை அடைந்துவிட்ட காரணத்தால் அவள் தரையில் இறங்கி நன்றாக நின்று தனது மேலாடையை இழுத்துவிட்டு தலையை கோதி கொண்டதும் அவன் சரில் என்று எந்திரம் போல் திரும்பி கடற்கரையில் நடக்கலானான். அவளும் அவனோடு பேசாமல் பின் தொடர்ந்தாள். அவன் கடற்கரை மணலில் மெதுவாக நடந்து சென்றான். மணல் தாண்டியதும் முதல் நாள் கடல்வேந்தன் நடந்த சுள்ளியாற்றங்கரை பாதை ஓரமே நடந்தான். அவன் நடந்த இடம் திரும்பிய திசைகள் எல்லாமே நூற்றுக்கு நூறு கடல்வேந்தன் முறையாகவே இருக்கவே சிறிது நம்பிக்கையோடு நடந்தாள் நிலக்கள்ளி. சிறிது தூரம் இப்படி நடந்ததும் அவன் சற்று வழியை விட்டு விலகினான். வில்லம்பு லட்சணை இல்லம் சற்று தூரத்தில் தெரிந்தவுடனேயே அதை நோக்கி செல்லாமல் சுள்ளியாற்றங்கரையை அடுத்திருந்த ஒரு சிறு மணற்குன்றின் மீது நின்றான். அங்கிருந்தபடியே தனது குருவாளை எடுத்து அந்த இருட்டில் வீசினான். இருட்டில் குருவாள் எப்படி தெரிய போகிறது, யாருக்கு அடையாளம் காட்டுகின்றான் கிளேசியஸ் என்று அவள் நினைத்திருந்த சமயத்தில் குருவாள் பிடியில் இருந்த வல்லூரின் மாணிக்க கற்கள் இரண்டும் நெருப்புப் பொறிகளைப் போல் சுடர்விடுவதைக் கண்டாள். அதன் விளைவாக தூரத்தில் இருந்து நதியின் குறுக்கே யாரோ இறங்குவதையும் ஒரு படகு அக்கரையிலிருந்து குறுக்கே வருவதையும் கவனித்தாள் நிலக்கள்ளி. படகும் வேகமாக ஊர்ந்து அந்த மணற்குன்றுக்கு முன்னால் இருந்த கரையில் ஒதுங்கியது. அதன் சிறு வெளிச்சத்தில் நற்கிள்ளி படகில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு நிலக்கள்ளி எல்லாவற்றையும் கடல்வேந்தன் ஏற்பாட்டோடுதான் செய்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டாள். நற்கிள்ளியின் படகு வந்ததும் நிலக்கள்ளியை உடன் வரும்படி சைகை காட்டிய கிளேசியஸ் படகை நோக்கி நடந்தார். நிலக்கள்ளியும் அவனை பின்பற்றிச் சென்று அவனோடு படகில் ஏறிக்கொள்ள படகு அக்கரையை நோக்கி நகர்ந்தது. அன்று சுள்ளியாற்றில் பிரவாகம் நிதானமாகவே இருந்தாலும் கடலின் அதிக அலைகள் எதிர்த்து வராததாலும் படகு பயணம் எந்தவித சிரமமும் இல்லாமல் நடந்தது. அக்கரைக்கு வந்ததும் கிளேசியஸோடு இறங்கிய நிலக்கள்ளி நற்கிள்ளியும் படகை கரையில் இழுத்துவிட்டு தங்களோடு இறங்குவதைக் கண்டாள். அன்று நற்கிள்ளி பாட்டு பாடாததையும் பூரண மௌனம் சாதித்ததையும் பார்த்த நிலக்கள்ளிக்கு அவன் போக்கு விசித்திரமாயிருந்தாலும் அவள் அவனை ஏதும் கேட்கவில்லை. அவனும் நிலக்கள்ளியை கண்டதாகவே காட்டிக்கொள்ளாமல் மற்ற இருவரோடு நடந்தான். கிளேசியஸும் நற்கிள்ளியும் தன்னை யவனர் சேரிக்கு அழைத்து செல்வதைக் கண்டு நிலக்கள்ளி என் தந்தையின் அரண்மனை இங்கு இல்லை என்று முதன் முதலாக பேசினாள்.
அஞ்ச வேண்டாம் அமைச்சர் மகளே,
அங்குதான் போகிறோம் என்ற நற்கிள்ளி. இது சற்றே சுற்று வழி என்றான். இப்படி ஏன் போக வேண்டும் என்று கேட்ட நிலக்கள்ளி நின்ற இடத்திலேயே நின்று விட்டாள்.
போனதும் காரணத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள், பேசாமல் வாருங்கள்
என்று உத்தரவிட்டு நற்கிள்ளி மேலே நடந்தார். திரும்பி பாராமல் போய்க் கொண்டிருந்த கிளேசியஸை தொடர்ந்து மேலும் பிடிவாதம் செய்வதில் பயனில்லை என்று அறிந்த நிலக்கள்ளி அவர்களை தொடர்ந்தாள். மறுபடியும் யவனர் சேரியில் சில வீதிகளை கடந்து ஒரு தென்னந்தோப்புக்குள் புகுந்த கிளேசியஸ் அந்த தோப்பை தாண்டியதும் அதன் முனையிலேயே நின்று அமைச்சர் அரண்மனையை கவனித்தார். அப்பொழுதுதான் அவர்கள் எச்சரிக்கைக்கு காரணம் புரிந்தது நிலக்கள்ளிக்கு. அரண்மனையை சுற்றி பலமான காவல் இருந்த அந்த காவலரை எச்சரித்த வண்ணம் சஞ்சயன் அரண்மனையை சுற்றி வந்து கொண்டிருந்தான். கிளேசியஸ் நகைத்தான் லேசாக. அந்த நகைப்பில் ஏளனமும் பயங்கரமும் கலந்திருந்தன. அடுத்து அவன் நற்கிள்ளியை நோக்கி, நற்கிள்ளி நீ இந்த தோப்பின் வடக்கு கொடிக்கு போய் அங்குள்ள முந்திரி கிளைகளை பலமாக அசை, அங்கு சத்தத்தை கிளப்ப எதை செய்ய வேண்டுமோ அதை செய் என்று உத்தரவிட நற்கிள்ளி அங்கிருந்து அகன்றார். சிறிது நேரத்திற்கு எல்லாம் முந்திரி கிளைகள் சத்தத்தோடு அசைந்தன. ஒரு கிளை உடைந்த சத்தமும் கேட்டது. காவலர் சிலர் அந்த திசையை நோக்கி ஓடினர். பேசியஸ் நிலக்கள்ளியை திரும்பி நோக்கி, நீங்கள் இந்த புறமாக ஓடி மாளிகைக்குள் நுழைந்து விடுங்கள். உங்கள் தந்தையை பார்க்கும் வரை இதை எடுக்க வேண்டாம்.
என்று கூறி தன் மீது இருந்த பெரிய மாலுமி போர்வை ஒன்றை உதறி விரித்து அவள் மீது மூடினான். அவன் சொன்னபடி ஓடி மாளிகையில் புக முயன்ற நிலக்கள்ளியை சஞ்சயன் இருக பிடித்து தனது குருவாளை அவள் கழுத்தில் அழுத்தி
ஏசாமல்வா
என்று கூறி அவளை இழுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் சென்றான். அங்கிருந்த முகப்பு கூடாரத்தில் அமைச்சர் அழும்பில் வேலே நின்று கொண்டிருந்தார்.
அமைச்சரே, சஞ்சயன் திட்டமிட்டால் அது தவறாது. இதோ நீங்கள் எதிர்பார்த்த குற்றவாளி என்று கம்பீரமாக கூறி நிலக்கள்ளியின் உடலை மூடியிருந்த போர்வையை எடுத்து ஜாலவித்தைக்காரன் மாம்பழ செடியை காட்டுவது போல் காட்டினார்.
சிடிக்கு பதில் தமக்கு எதிரே நின்ற கொடியை கண்டு அழும்பில் வேல் பெரிதாக நகைத்தார். நகைப்புக்கு காரணம் அறியாத சஞ்சயன் திரும்பி நோக்கினான். அவன் முகத்தில் விரிந்தது ஏமாற்றமா, அதிர்ச்சியா, அசட்டுத்தனமா விளங்கவில்லை அமைச்சருக்கு. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.